SBS தமிழ்.
வணக்கம் பாரதி. வணக்கம் உமா.
வணக்கம் செல்வி.
வணக்கம் செல்வி.
ஸ்பீக் மை லாங்குவேஜ் இந்த செயற்திட்டம் குறித்து உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் ஸ்பீக் மை லாங்குவேஜ் செயற்திட்டம் பற்றியும் அதன் நோக்கம் பற்றியும் சொல்லுங்களேன்.
முதல்ல எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்பீக் மை லாங்குவேஜ் அதாவது என் மொழியில் பேசுங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஆஸ்திரேலிய அளவிலான ஒரு புதிய முயற்சி, அதாவது பைலட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இல்லையா. ஆஸ்திரேலிய அரசாங்கம் டிமென்ஷியா அண்ட் ஏஜ் கேர் சர்வீசஸ் ஃபண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கிராண்ட் 2017 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளித்து வருகிறது. எத்னிக் கம்யூனிட்டிஸ் கவுன்சில் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் இசிசி குயின்ஸ்லாண்ட் டிவர்சிட்டி கேர், இசிசி விக்டோரியா, அது மட்டுமல்லாம எஸ்பிஎஸ் மற்றும் என்இஎம்பிசி ஊடக ஆதரவோடும் இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக் மை லாங்குவேஜ் திட்டம் எத்னிக் ரேடியோ ப்ரோக்ராம், அதாவது பல இன வானொலி நிகழ்ச்சி மற்றும் ஆஸ்திரேலியாவில் பல்வேறு சேவைகளுடன் இணைந்து செயல்படுகிறது. இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் மை ஏஜ் கேர் சிஸ்டம், அதாவது முதியோர் நலன் பராமரிப்பு திட்டம் வந்து முதியோர் நலனுக்காக நிறைய சேவைகள் மற்றும் சில கடந்த சில வருடங்களில் நிறைய மாற்றங்களையும் கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்களாகட்டும் இல்லை முதியோர் நலன் பராமரிப்பு திட்டங்களாகட்டும் நம்ம முதியோர்களுக்கு, அதுவும் முக்கியமாக நம்ம தமிழ் பேசும் முதியோர்களுக்கு எப்போதுமே ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால இதெல்லாமே எளிமையாகவும் சுலபமாகவும் புரியும் வகையிலும் நம்ம முதியோர்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழியிலேயே எடுத்து செல்லும் திட்டம் தான் இந்த ஸ்பீக் மை லாங்குவேஜ் திட்டம். இதுக்கு வந்து தேவை வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் பேசுகிற ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுதான் பைலிங்குவல் ஃபெசிலிட்டேட்டர், அதாவது இரு மொழி ஒருங்கிணைப்பாளர். அதற்கு தேவை அந்த தமிழ் மொழிக்காக பைலிங்குவல் ஃபெசிலிட்டேட்டர், அதுதான் என்னுடைய பங்கு செல்வி.
சரி, இப்படியான ஒரு செயற்திட்டத்தினை அரசு முன்னெடுத்து கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் பாரதி?
செல்வி, இந்த திட்டம் என்ன உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது என்றால், ஆஸ்திரேலிய அரசை பொறுத்தவரையில் அந்த சிறப்பாக மூப்படைவதற்கு நிறைய சேவைகளை அரசாங்கம் மக்களுக்காக வழங்கி வருகிறது. ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்கின்றது என்றால், இந்த சேவைகள் மக்களை முழுமையாக சென்றடையவில்லை என்று அரசுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. இதற்காக தான் வந்து டிஃபரண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் கொண்ட ஆஸ்திரேலியாவில் வாழும் மிகுதியான அந்த வயதானவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு ஆஸ்திரேலிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதற்காகத்தான் எத்னிக் பேக்ரவுண்ட் கொண்ட அந்த ரேடியோக்கள், பிற கலாச்சார வானொலி நிலையங்கள் மூலமாக இந்த செய்திகளையும் தகவல்களையும் அந்த நேயர்களுக்காக, அந்த வயது மூப்படைந்தவர்களுக்காக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது.
ஸ்பீக் மை லாங்குவேஜ் திட்டம்ங்கிறது வந்து குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் மட்டும்தானா அல்லது ஆஸ்திரேலியா முழுவதும் இது முன்னெடுக்கப்படுகிறதா?
ஸ்பீக் மை லாங்குவேஜ்ங்கிற திட்டம் வந்து ஆஸ்திரேலியா முழுவதுக்குமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தானது. வெவ்வேறு மொழிகளில் ஒரு மொழிகளிலும் இந்த ஸ்பீக் மை லாங்குவேஜ் திட்டம் வந்து அந்த கம்யூனிட்டி ரேடியோ மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது.
இது ஆஸ்திரேலியா முழுவதும், அதாவது நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியா மற்றும் குயின்ஸ்லாந்து, இந்த மூன்று மாநிலத்துல தான் தொடங்கப்பட்டது. தமிழில் எனக்கு தெரிந்தவரை தமிழில் நம்ம மாநிலம், அதாவது குயின்ஸ்லாண்ட்ல மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வந்து முழுவதும் முடிந்திருக்கு. நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியாவில் இன்னும் தொடங்கப்படவில்லை என்று கேள்விப்பட்டேன். தமிழ் அல்லாத மற்ற மொழிகள்ல ஏற்கனவே வந்து வழங்கி கொண்டுதான் இருக்காங்க. ஸ்பீக் மை லாங்குவேஜ் இணையதளத்திலையும் அவங்களுடைய கெஃபே கான்வர்சேஷன் மற்றும் நேர்காணல், கெஃபே கான்வர்சேஷனா தேநீர் உரையாடல் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அது மற்றும் அதோட ஒளிப்பதிவும் நேர்காணலையும் வந்து ஸ்பீக் மை லாங்குவேஜ் இணையதளத்துல பார்க்கலாம். தமிழ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இப்பதான் தொடங்கியிருக்காங்க.
பிரிஸ்பனிலிருந்து ஒலிக்கும் 4EB தமிழ் ஒலியும் ஸ்பீக் மை லாங்குவேஜ் செயற்திட்டத்தில் பங்கு பெறப் போகிறது என்பது மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் கூறியது போல குயின்ஸ்லாண்டில் தான் தமிழ் மொழியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, 4EB எப்படி இதில் பங்கு பெறப் போகிறது என்று சொல்லுங்கள்.
என்இஎம்பிசி மூலமாகத்தான் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 4EB-க்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆஸ்திரேலியா அரசு வந்து முன்னெடுக்கிறாங்க. இதில் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்றால் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணப்பத்தை அவங்க கிட்ட கொடுத்துருக்கணும். இது வந்து எங்களுடைய தமிழொழி தலைவர் திருமதி ரமா தேவி தனசேகர் வந்து இதை முன்னெடுத்தாங்க. அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக விண்ணப்பம் செய்யப்பட்டு அதற்குண்டான எங்களுக்கு அப்ரூவலும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து 4EB தமிழொழி வந்து எடுத்து பண்றோம்.
இப்பருந்து எப்ப வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது, அதை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீர்கள், இதனால் கேட்கின்ற உங்களுடைய நேயர்கள் எவ்வாறு பயனடைய போகிறார்கள் என்று சொல்லுங்கள்.
இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் 6 வாரம் ஒளிபரப்ப திட்டமிட்டு இருக்கிறோம். வாரத்துக்கு 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். தமிழொலியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை 4EB உடைய அலைவரிசை 98.1 இது ஒளிபரப்பாகும். இது பாத்தீங்கன்னா June 23 அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த 6 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த நிகழ்ச்சி வந்து 1 மணி நேர நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் வந்து எங்கள் வானொலியை ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிறைய தமிழ் நேயர்களுக்கு மை ஏஜ்ட் கேர் அதை பற்றின நிறைய தகவல்கள் அவர்களுக்கு தெரிய வரும். கூடவே ஆஸ்திரேலிய அரசு அவர்களுக்காக என்னென்ன சேவைகளை வழங்கி வருகிறது அப்படிங்கிற தகவல்களும் அவர்களுக்கு தெரிய வரும். இதன் மூலம் அவர்கள் அந்த சேவைகளை பெற்று பயனடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
இந்த நிகழ்ச்சி நீங்கள் செய்கின்ற ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேர நிகழ்ச்சி குயின்ஸ்லாண்டில் இருப்பவர்களால் மட்டும்தான் கேட்க முடியுமா?
இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா 4EBFM அலைவரிசையில 98.1 ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாகும். இதை நேரலையாக கேட்க வேண்டும் என்றால் நம்ம ரேடியோல 98.1 கேட்கலாம். ஆனால் மற்ற மாநிலங்களில் கேட்க வேண்டும் என்றால் 4EBயின் இணையதளம் வாயிலாக உலகம் முழுவதும் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன் டிமாண்ட் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் கேட்டு மகிழலாம். 4EB.org.au என்கிற இணையதளத்துல போனீங்கன்னா ஆன் டிமாண்ட்னு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தமிழ் என்ற மொழியை தேர்வு செய்தால் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு அதில் காட்டப்படும். அதை நீங்கள் கிளிக் செஞ்சீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் கேட்கலாம்.
சரி, இப்போ இதில் கேட்கின்ற நேயர்கள் பங்கு பெறலாமா? அவர்களுடைய கேள்விகளும் உள்வாங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் திட்டம் எதுவும் இருக்கிறதா உங்களிடம்?
இதுவரை அந்த மாதிரியான திட்டம் எதுவும் இல்லை. ஆனா இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வந்து இப்போ 6 வாரம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு திட்டமிட்டு இருக்கிறோம். முதல் வாரத்திலோ 2 வாரத்துக்கு அப்புறமோ நேயர்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய முகநூல் பக்கத்திற்கோ அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கோ வருமாயின் கண்டிப்பாக அவர்களுடைய வினாக்களும் கேள்விகளையும் நாங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சிகளில் பதிலளிக்குமாறு நாங்கள் செய்ய திட்டம் இருக்கிறோம். ஆனால் நேரடியாக அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு தற்போது இந்த நிகழ்ச்சியில் இல்லை.
4EB தமிழொலியில் நடைபெற இருக்கின்ற இந்த 6 வார நிகழ்ச்சியில் என்னென்ன தலைப்புகளில் நீங்கள் பேச போகிறீர்கள்?
தலைப்புகள் பாத்தீங்கன்னா அவங்க 14 தலைப்புகளை கொடுத்திருந்தாலும் 3 கட்டாய தலைப்புகள் கொடுத்திருந்தாலும் நம்ம எடுத்திருக்கிற தலைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நம்ம முதியோர்களுக்கு தேவையான தலைப்பை பத்தி தான் நம்ம அடுத்த 6 வாரம் பேச போறோம். இந்த 6 தலைப்புகளுமே ஏஜிங் வெல் இன் ஆஸ்திரேலியா, அதுதான் அவங்க சொல்றது. ஏஜிங் வெல் இன் ஆஸ்திரேலியா, அதாவது ஆஸ்திரேலியாவில் சிறப்பாக மூப்படைவது எப்படி அப்படிங்கறத முக்கியமான குறிக்கோள். அதுல இந்த 6 தலைப்புகள்னு பாத்தீங்கன்னா மை ஏஜ் கேர், அதாவது மை ஏஜ் கேர் எப்படி அணுகுவது, எப்படி அவங்களோட சேவைகள் என்னென்ன சேவைகள் இருக்கு அப்படின்னு அவங்க அந்த மை ஏஜ் கேர் உபயோகிச்சிருக்கிற நுகர்வோர்கிட்டயே நம்ம நேர்காணல் கண்டோம். அது முதல் வாரம். 2வது வாரம் வந்து வெல்னஸ் ரீஏபிள்மெண்ட் அண்ட் ரெஸ்டரேட்டிவ் அப்ரோச்சஸ், அதாவது ஒரு ஆற்றலை இழந்துட்டோம், கீழே விழுந்து ஏதாவது இழந்துட்டோம், அதை எப்படி திருப்பி பெறுவது, இழந்த ஆற்றலை எப்படி மீண்டும் பெறுவது, எப்படி நலவாழ்வு வாழ்வது அப்படிங்கிறத பத்தியும் இன்னொரு நுகர்வோர்கிட்ட ரொம்ப நெகிழ்ச்சியான அவங்களுடைய சொந்த அனுபவங்கள், சொந்த கதைகள், அவங்க மனைவி இருந்தது, அதற்கப்புறம் மை ஏஜ் கேர்னால அவங்களுக்கு எப்படி உதவி கிடைச்சது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சி உணர்வு பூர்வமான அனுபவங்கள்லாம் கிடைச்சிருச்சு செல்வி. அப்புறம் 3வது தலைப்பு பாத்தீங்கன்னா டிமென்ஷியா அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ், அதாவது நினைவிழப்பு மிகுதியான நிலைமை, அதே மாதிரி டிமென்ஷியா ஏர்லி ஸ்டேஜஸ் நினைவிழப்பு தொடக்க நிலை. இதுல வந்துட்டு நம்ம ஜீரியாட்ரிஷியன்ஸ், அதாவது முதுமையல் நிபுணர் உணர்ச்சி பூர்வமான ஒரு நேர்காணல். அதே மாதிரி மருத்துவர்கள்ட்ட கண்ட நேர்காணல், நிறைய வந்து தகவல்கள் நம்ம நேயர்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்க போகுது மருத்துவர் நேர்காணல் இருந்து. அப்புறம் அலைட் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி நம்ம முதியோர்கள் அதை எப்படி நம்ம உபயோகிக்கலாம் சிறப்பாக முதுமை பெற அப்படிங்கிற தலைப்பிலையும் 5வது வாரம். மற்றும் கடைசி வாரமான 6வது வாரம் வந்து ரொம்ப இன்னும் உணர்வு பூர்வமான இன்னும் ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்களே அந்த தலைப்பு எல்டர் அபியூஸ், அதாவது முதியோர் அவலத்தை பத்தியும் சமூக ஈடுபாட்டாளர் ஒருத்தர் சோசியல் ஒர்க்கர் கூட நம்ம நேர்காணல் கண்டிருக்கோம். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 6 தலைப்புகளுமே வந்து ஆஸ்திரேலியாவில் வாழும் 65 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு கண்டிப்பா நம்புறோம்.
ஸ்பீக் மை லாங்குவேஜ் செயற்திட்டம் 4EB தமிழொலி மூலமாக குயின்ஸ்லாந்து மக்கள் மற்றும் இணையம் மூலமாக அனைவருக்கும் பயனடைய SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் இருவரிடமிருந்தும் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி.
நன்றி செல்வி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.